அதிகாரம் 5. ஆத்துமாவின் சுகமளிப்பு. கிறிஸ்துவிடம் உதவிக்காக வந்தவர்களில் அநேகர் தாங்களே தங்கள் மேல் வியாதிகளை வருவித்திருந்தார்கள். எனினும் அவர்களை குணப்படுத்த அவர் மறுக்கவில்லை. அவரிடமிருந்து வல்லமை இந்த ஆத்துமாக்களிடம் நுழைந்த போது அவர்கள் தங்கள் பாவங்களை குறித்து உணர்த்தப்பட அநேகர் தங்கள் சரீர பிணிகளைப் போலவே ஆவிக்குரிய வியாதிகளிலிருந்தும் சுகமாக்கப்பட்டனர். அவர்களில் கப்பர் நகோமின் திமிர்வாதக்காரனும் ஒருவனாக இருந்தான். குஷ்டரோகியைப் போலவே மீண்டு வருவதற்கான அனைத்து நம்பிக்கையையும் அவன் இழந்திருந்தான். அவனுடைய வியாதி பாவ வாழ்க்கையின் விளைவாயிருந்து அதை குறித்த மன வருத்தத்தால் அதன் வேதனைகள் கசப்பாக்கப்பட்டிருந்தன. அதிலிருந்து விடுதலை பெற அவன் பரிசேயரிடமும் வைத்தியரிடமும் விருதாவாகவே மன்றாடியிருந்தான். அவர்கள் அவனை குணப்படுத்த முடியாதவன் என்று அறிவித்தனர். பாவி என்று கண்டித்து தேவனுடைய கோபத்தின் கீழ் மடிவான் என்றும் அறிவித்தனர். திமிர்வாதக்காரன் விரக்தி அடைந்தான். பின்னர் இயேசுவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டான். அவனைப் போலவே பாவம் நிறைந்து உதவியற்றிருந்த மற்றவர்கள் குணமாக்கப்பட்டிருந்தனர். எனவே தானும் இரட்சகரிடம் சுமந்து செல்லப்பட்டால் சுகமடையக்கூடும் என்று நம்பும்படி உற்சாகப்படுத்தப்பட்டான். ஆனால் தனது பிணியின் காரணத்தை நினைத்த போது நம்பிக்கை அற்றுப்போயிற்று. எனினும் சுகம் பெறும் சாத்தியத்தை ஒதுக்க அவனால் முடியவில்லை. பாவ பாரத்திலிருந்த விடுதலையே அவனுடைய மாபெரும் ஆசையாக இருந்தது. இயேசுவை பார்க்கவும் மன்னிப்பின் நிச்சயத்தையும் பரலோக சமாதானத்தையும் பெறவும் அவன் ஏங்கினான். பின்னர் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைத்திருந்தாலும் மரித்தாலும் அவன் திருப்தி அடைவான். வீணாக்க நேரமில்லை. ஏற்கனவே வீணாகியிருந்த மாமிசம் மரணத்தின் அடையாளங்களை காண்பித்தது. தன்னை படுக்கையிலேயே இயேசுவிடம் சுமந்து செல்லும்படி தன் நண்பரிடம் வேண்டினான். இதை அவர்கள் மகிழ்ச்சியோடு செய்தார்கள். ஆனால் இரட்சகர் இருந்த வீட்டின் உள்ளும் புறமும் கூடியிருந்த கூட்டம் அதிகமாயிருந்ததினால் இந்த நோயாளியாலும் அவனது நண்பர்களாலும் அவரை சென்றடைய முடியவில்லை. அவரது சத்தத்தை கேட்கும் தூரத்திற்குள் கூட வர முடியவில்லை. இயேசு பேதுருவின் வீட்டில் போதித்து கொண்டிருந்தார். பழக்கத்தின்படி அவருடைய சீடர்கள் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தனர். பின்னர் கலிலேயா யூதேயா நாடுகளிலுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். லூக்கா 5:17. இவர்களில் அநேகர் இயேசுவுக்கு எதிரான குற்றச்சாட்டை தேடும் உளவாளிகளாக வந்திருந்தனர். இவர்களோடு அல்லாது ஆர்வமும் பயபக்தியும் வாஞ்சையும் அவிசுவாசமும் கொண்ட கலப்படமான திரள் கூட்டமும் நெருக்கியிருந்தது. வெவ்வேறு நாடுகளும் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரும் அங்கே இருந்தனர். அப்பொழுது குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. வசனம் 17. கூட்டத்தின் மேல் ஜீவ ஆவி கிரியை செய்திருந்தும் பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் அவருடைய சமூகத்தை அறிந்திருக்கவில்லை. தேவையை குறித்த எந்த உணர்வும் இல்லாததால் சுகமளிப்பு அவர்களுக்கு இல்லை. பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். லூக்கா 1:53. திமிர்வாதக்காரனை சுமந்திருந்தவர்கள் கூட்டத்தினிடையே தங்களை நுழைக்க மீண்டும் மீண்டும் முயன்றிருந்தனர். ஆனால் அது வீணாயிருந்தது. சொல்ல முடியாத வேதனையோடு வியாதியஸ்தன் தன்னை சுற்றிலும் பார்த்தான். நீண்ட காலம் ஏங்கியிருந்த உதவி இவ்வளவு சமீபத்தில் இருக்கும்போது எவ்விதம் அவன் தன் நம்பிக்கையை விட்டுவிட முடியும்? அவனுடைய ஆலோசனையின் பேரில் நண்பர்கள் அவனை வீட்டிற்கு மேலே தூக்கிச் சென்று கூரையை பிரித்து இயேசுவின் பாதத்தில் அவனை இறக்கினர். அந்த உரையாடல் குறுக்கிடப்பட்டது. இரட்சகர் வருத்தம் தோய்ந்த அந்த முகத்தை பார்த்து அவனுடைய மன்றாடும் கண்கள் தம்மேல் வைக்கப்பட்டிருந்ததை கண்டார். பாரம் கொண்ட அந்த ஆத்மாவின் ஏக்கத்தை அவர் நன்கு அறிவார். அவன் வீட்டில் இருந்த போதே அவன் மனதிற்கு உணர்த்துதலை கொண்டு வந்தது கிறிஸ்துதான். தன் பாவங்களை குறித்து மனம் வருந்தி தன்னை குணமாக்கும் இயேசுவின் வல்லமையை நம்பின போது இரட்சகரின் இரக்கம் அவன் இருதயத்தை ஆசீர்வதித்திருந்தது. விசுவாசத்தின் முதல் ஒளி அவர்தான் பாவியின் ஒரே உதவியாளர் என்னும் உணர்வாக மாறியதை இயேசு கவனித்திருந்து அவருடைய சமூகத்திற்கு வர எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முயற்சியிலும் அது பலமடைந்து வந்ததை கண்டிருந்தார். வேதனைப்பட்டிருந்த இவனை தம்மிடம் இழுத்து வந்திருந்தது கிறிஸ்துதான். இப்போது மகனை திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, மத்தேயு 9:2 என்று கேட்டுக்கொண்டிருந்தவனின் காதுகளில் இசை போல விழுந்த வார்த்தைகளை இரட்சகர் கூறினார். குற்றத்தின் வாரம் நோயாளியின் ஆத்துமாவிலிருந்து உருண்டு சென்றது. அவன் சந்தேகப்படவே முடியாது. இருதயத்தை வாசிக்கும் கிறிஸ்துவின் வல்லமையை அவருடைய வார்த்தைகள் வெளிக்காட்டின. பாவங்களை மன்னிக்கும் அவருடைய வல்லமையை யார் மறுக்கக்கூடும்? நம்பிக்கையின்மையின் இடத்தை நம்பிக்கை எடுத்துக்கொள்ள பெரும் சுமையாயிருந்த மனச்சோர்வின் இடத்தை மகிழ்ச்சி எடுக்கிறது. அந்த மனிதனின் சரீர வேதனை அகன்று போக அவன் முழு சரீரமும் மாறுகிறது. மேற்கொண்டு எந்த விண்ணப்பமும் செய்யாது சமாதானமான மௌனத்தில் மகிழ்ச்சியால் வார்த்தைகளின்றி அவன் படுத்திருந்தான். இந்த விசித்திரமான பரிவர்த்தனையின் ஒவ்வொரு அசைவையும் மூச்சில்லாத ஆர்வத்தோடு அநேகர் கவனித்து கொண்டிருந்தனர். கிறிஸ்துவின் வார்த்தைகளை தங்களுக்கான அழைப்பு என்று அநேகர் உணர்ந்தனர். பாவத்தினால் அவர்களும் ஆத்தும நோயாளிகளாக இல்லையா? இந்த பாரத்திலிருந்து விடுதலை அடைய அவர்கள் ஏக்கத்தோடு இல்லையா? ஆனால் பரிசேயரோ திரளானவர்கள் மேலிருக்கும் தங்கள் செல்வாக்கை இழக்கும் பயத்தோடு, இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? மார்க்கு 2:7 என்று தங்கள் இருதயங்களில் கூறிக்கொண்டனர். அவர்களை கோழைத்தனமாக பின்வாங்க நடத்தின தமது பார்வையை அவர்கள் மேல் வைத்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ, மத்தேயு 9:4-6 என்று இயேசு கூறினார். பின்னர் படுக்கையில் இயேசுவிடம் சுமந்து வரப்பட்ட மனிதன் வாலிபத்தின் முறுக்கிலும் பெலத்திலும் எழுந்து நின்றான். உடனே தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மார்க்கு 2:12. அழிந்து கொண்டிருந்த அந்த சரீரத்திற்கு சிருஷ்டிப்பின் வல்லமைக்கு குறைவான எந்த வல்லமையும் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்க முடியாது. பூமியின் மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு ஜீவனை கொடுத்த அதே குரல் மடிந்து கொண்டிருந்த மனிதனுக்கு ஜீவனை கொடுத்தது. சரீரத்திற்கு ஜீவனை கொடுத்த அதே வல்லமை இருதயத்தையும் புதுப்பித்தது. சிருஷ்டிப்பில் யார் சொல்ல ஆகியதோ, யார் கட்டளையிட அவைகள் நின்றதோ, சங்கீதம் 33:9. அவரே பாவத்திலும் மீறுதலிலும் மரித்திருந்த ஆத்மாவிற்கு ஜீவனை கொடுத்தார். சரீரம் பெற்ற ஆரோக்கியம் இருதயத்தை புதுப்பித்த வல்லமையின் சான்றே. திமிர்வாதக்காரனை எழுந்து நடக்கும்படியாக கிறிஸ்து அழைத்தார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்று கிறிஸ்து திமிர்வாதக்காரனை எழுந்து நடக்க அழைத்தார். திமிர்வாதக்காரன் சரீரத்திற்கும் ஆத்மாவிற்குமான ஆரோக்கியத்தை கிறிஸ்துவில் கண்டான். சரீரத்தின் ஆரோக்கியத்தை போற்றுவதற்கு முன்பாக ஆத்மாவின் சுகம் அவனுக்கு தேவைப்பட்டது. சரீர பிணியை குணப்படுத்தும் முன்பாக கிறிஸ்து மனதிற்கு விடுதலை அளித்து ஆத்மாவை பாவத்திலிருந்து சுத்தப்படுத்த வேண்டும். இந்த பாடத்தை கவனிக்க தவறக்கூடாது. இன்றைக்கு சரீர வியாதிகளினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கானோர் திமிர்வாதக்காரனைப் போல உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்கிற செய்திக்காக ஏங்கியிருக்கின்றனர். இழைப்பில்லாது திருப்தியடையாத ஆசைகளோடான பாவத்தின் பாரமே அவர்களது பிணிகளுக்கான அஸ்திபாரம். ஆத்மாவிற்கு சுகமளிப்பவரிடம் வரும் வரையிலும் அவர்களால் எந்த விடுதலையையும் காண முடியாது. அவர் மாத்திரமே கொடுக்கக்கூடிய சமாதானம் மனதிற்கு வீரியத்தை கொடுத்து சரீரத்திற்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தியதில் மக்கள் மேல் ஏற்படுத்தின செல்வாக்கு பரலோகமே திறந்து மேன்மையான உலகத்தின் மகிமைகளை வெளிக்காட்டினது போல இருந்தது. சுகப்படுத்தப்பட்ட மனிதன் ஒவ்வொரு அடியிலும் தேவனை துதித்து தன் பாரங்கள் ஒன்றுமில்லை என்பதைப் போல அந்த கூட்டத்தின் நடுவே நடந்த போது திகைப்படைந்த மக்களின் பார்வைகள் அவன் மேல் பதிய அவர்கள் அவனுக்கு வழி கொடுத்து அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். லூக்கா 5:26 என்று தங்களுக்கிடையே மெதுவாக பேசிக்கொண்டார்கள். சற்று நேரம் முன்பு அவனை மெதுவாக சுமந்திருந்த படுக்கையை லகுவாக சுமந்தவனாக திமிர்வாதக்காரன் வீட்டிற்கு திரும்ப அவன் வீட்டில் மாபெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆனந்த கண்ணீரோடு தங்கள் கண்களை நம்பக்கூடாதவர்களாக வீட்டார் அவனை சூழ்ந்தனர். மனுஷீகத்தின் முழு பெலத்தோடு அவன் அவர்கள் முன் நின்றான். முடங்கி போயிருந்த அவன் கைகள் அவன் விருப்பத்திற்கு கீழ்ப்படைய ஆயத்தமாயிருந்தன. சுருங்கி போய் நிறம் மங்கியிருந்த அவன் மாமிசம் புதியதாகவும் சிவந்த நிறத்திலும் இருந்தது. உறுதியாக அடி வைத்து லகுவாக அவன் நடந்தான். அவனுடைய முகத்தின் ஒவ்வொரு தோற்றத்திலும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் எழுதப்பட்டிருக்க பாவம் மற்றும் வேதனையின் அடையாளங்களை தூய்மை மற்றும் சமாதானத்தின் வெளிப்பாடுகள் எடுத்திருந்தன. அந்த வீட்டிலிருந்து மகிழ்ச்சியான நன்றிகள் எழுந்திருந்தன. நம்பிக்கையற்றோருக்கு நம்பிக்கையையும் பெலன் இழந்தோருக்கு பெலனையும் திரும்ப கொடுத்த தமது குமாரன் மூலமாக தேவன் மகிமைப்பட்டார். இந்த மனிதனும் அவன் குடும்பத்தாரும் தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாயிருந்தனர். அவர்கள் விசுவாசத்தை எந்த சந்தேகமும் மங்கச் செய்யவில்லை. இருண்ட தங்கள் வீட்டிற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்த அவருக்கு உண்மையாயிருப்பதை எந்த அவிசுவாசமும் கெடுக்கவில்லை. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். சங்கீதம் 103:1-14. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலினருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். யோவான் 5:2-3. சில சமயங்களில் இந்த குளத்தின் தண்ணீர் கலக்கப்பட்டது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் நடப்பதாகவும் கலக்கப்பட்டதும் தண்ணீரில் இறங்கும் முதல் நபர் எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும் குணமடைவார் என்றும் பொதுவாக நம்பப்பட்டிருந்தது. நூற்றுக்கணக்கான நோயாளிகள் இந்த இடத்திற்கு வந்தனர். கூட்டம் மிகவும் பெரிதாயிருந்ததால் தண்ணீர் கலக்கப்பட்ட போது மக்கள் தங்களை விடவும் பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் மிதித்து முன்விரைந்தனர். அநேகரால் குளத்திற்கு அருகிலும் செல்ல இயலவில்லை. செல்வதில் வெற்றி பெற்ற அநேகர் அதன் கரையில் மடிந்தனர். பகலின் உஷ்ணத்திலிருந்தும் இரவின் குளிரிலிருந்தும் காக்கப்படுவதற்கேதுவாக இந்த இடத்தை சுற்றிலும் நோயாளிகளுக்கான தங்கும் இடங்கள் எழுப்பப்பட்டிருந்தன. இரவுகளில் இந்த தாழ்வாரங்களில் தங்கி விடுதலை பெறும் வீண் நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த குளத்தின் கரை வரையிலும் ஊர்ந்து வந்திருந்த சிலர் அங்கே இருந்தனர். ஏசு எருசலேமில் இருந்தார். ஜெபத்திலும் தியானத்திலும் தனிமையிலும் நடந்தவராக அவர் குளத்திற்கு வந்தார். குணமடைவதற்கான ஒரே நம்பிக்கை இதுதான் என்று நம்பி வேதனையில் இருந்த நிர்பாக்கிய சாலிகளை அவர் கண்டார். தமது சுகமளிக்கும் வல்லமையை செயல்படுத்தி ஒவ்வொரு நோயாளியையும் குணப்படுத்த அவர் ஏங்கினார். ஆனால் அது ஓய்வு நாள். திரளானோர் ஆராதனைக்காக ஆலயம் சென்று கொண்டிருந்தனர். அப்படிப்பட்ட சுகமளித்தல் யூதரின் தப்பெண்ணத்தை தூண்டி தமது வேலையை முடிவுக்கு கொண்டு வரும் என்று அவர் அறிவார். ஆனாலும் மிகவும் மோசமான விசாரத்தில் இருந்த ஒரு மனிதனை இரட்சகர் கண்டார். அது 38 வருடங்கள் முடமாகி இருந்த மனிதனுடைய நிலையே. அவனுடைய வியாதி பெரும் விகிதத்தில் அவன் சொந்த தீய பழக்கங்களின் விளைவாயிருக்க தேவனால் தண்டிக்கப்பட்டவன் என்று அவன் பார்க்கப்பட்டான். தனிமையில் நண்பர்களற்றவனாக தேவனுடைய இரக்கத்திற்கு வெளியே அடைக்கப்பட்ட உணர்வோடு நீண்ட துன்பமான வருடங்களை அவன் கடந்து வந்திருந்தான். தண்ணீர் கலக்கப்படும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் அவனுடைய உதவியற்ற நிலையின் மேல் பரிதாபப்பட்டவர்கள் அவனை அந்த தாழ்வாரத்திற்கு எடுத்துச் செல்வார்கள். ஆனால் விரும்பப்பட்ட அந்த நொடியில் உதவி செய்ய அவனுக்கு எவரும் இல்லை. தண்ணீரில் அலைகள் வருவதை அவன் பார்த்திருக்கிறான். ஆனால் அந்த குளத்தின் ஓரத்தை தாண்ட அவனுக்கு ஒருபோதும் முடிந்ததில்லை. அவனை விடவும் பலசாலிகளான மற்றவர்கள் அவனுக்கு முன்பாக குதிப்பார்கள். ஏழையும் உதவியற்றவனுமான இந்த மனிதன் சுயநலமான கூட்ட நெரிசலோடு வெற்றிகரமாக போராட முடியாதிருந்தான். இந்த ஒரே நோக்கத்தோடான அவனுடைய இடையறாத முயற்சியும் வேதனையும் தொடர்ச்சியான ஏமாற்றமும் மீந்திருந்த அவனுடைய பலத்தையும் வேகமாக எடுத்து கொண்டிருந்தன. மென்மையான பரிதபிக்கும் முகம் அவன் முன் குனிய, சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்கிற வார்த்தைகள் அவன் கவனத்தை கவர்ந்த போது அந்த வியாதியஸ்தன் பாயில் படுத்து அவ்வப்போது தன் தலையை தூக்கி பார்த்து கொண்டிருந்தான். அவன் இருதயத்திற்கு நம்பிக்கை வந்தது. ஏதோ ஒரு விதத்தில் தான் உதவி பெறப் போகிறதை அவன் உணர்ந்தான். ஆனால் உற்சாகத்தின் பிரகாசம் விரைவில் மங்கியது. அந்த குளத்தை சென்றடைய பல வேளைகளில் தான் முயன்றதை அவன் நினைத்து பார்த்தான். அது மீண்டும் கலக்கப்படும் வரையிலும் பிழைத்திருக்க அவனுக்கு மிகவும் குறைவான சந்தர்ப்பமே இருந்தது. இளைப்படைந்தவனாக திரும்பி, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். ஏசு அவனிடம், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, வசனம் 6-8 என்றார். புதிய நம்பிக்கையோடு வியாதியஸ்தன் இயேசுவை நோக்கினான். அவருடைய முகத்தின் உணர்வுகளும் அவரது குரலின் தொனியும் மற்ற அனைவரிலிருந்தும் வேறுபட்டிருந்தது. அவருடைய சமூகத்திலிருந்து அன்பும் வல்லமையும் வருவதாக தோன்றியது. முடவனின் விசுவாசம் கிறிஸ்துவின் வார்த்தைகளை பிடிக்கிறது. எந்த கேள்வியுமின்றி கீழ்ப்படிய தீர்மானிக்கிறான். அவ்விதம் தீர்மானித்த போது அவனுடைய முழு சரீரமும் ஒத்துழைத்தது. ஒவ்வொரு நரம்பும் தசையும் புது ஜீவனால் சிலிர்க்க முடங்கிய அவன் கால்களுக்கு ஆரோக்கியமான செயல் வந்தது. தான் புதிதாக கண்டடைந்த பலத்தினால் தேவனை துதித்து மகிழ்ந்தவனாக தன் கால்களால் உறுதியான அடி வைத்து செல்கிறான். தெய்வீக உதவியின் எந்த நிச்சயத்தையும் இயேசு திமிர்வாதக்காரனுக்கு கொடுக்கவில்லை. நீர் என்னை சுகப்படுத்துவீரானால் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று அந்த மனிதன் சொல்லியிருக்கலாம். சந்தேகப்பட்டு சுகமடைய தனக்கிருந்த ஒரே சந்தர்ப்பத்தையும் இழந்திருக்கலாம். ஆனால் அவ்விதம் அல்லாது அவன் கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பினான். நம்பினதால் சுகமடைந்தான். உடனடியாக முயற்சி எடுத்தான். தேவன் அவனுக்கு வல்லமை கொடுத்தார். நடக்க விருப்பம் கொண்டான், நடந்தான். கிறிஸ்துவின் வார்த்தையின்படி செயல்பட்டான், முழுமையடைந்தான். பாவத்தினால் நாம் தேவனுடைய ஜீவனிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாக்கள் திமிர்வாதம் அடைந்திருக்கின்றன. செயலிழந்த மனிதன் நடக்க முடியாதிருந்ததைப் போலவே நம்முடைய பலத்தில் நாம் எவ்விதத்திலும் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. அநேகர் தங்கள் உதவியற்ற நிலையை உணர்கின்றனர். தேவனோடு இசைவை கொண்டு வரும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஏங்கி அதை பெற்றுக்கொள்ள முயல்கின்றனர். ஆயினும் அது வீணாகவே இருக்கிறது. விரக்தியில் நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ரோமர் 7:24 என்று பரிதபிக்கின்றனர். இப்படி மனஞ்சோர்ந்து போராடும் ஆத்துமாக்கள் மேல் நோக்கி பார்க்கட்டும். தமது இரத்தத்தால் வாங்கப்பட்டவர்களிடம் இரட்சகர் குனிந்து சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று விளக்கக்கூடாத மென்மையோடும் பரிதபிப்போடும் கேட்கிறார். ஆரோக்கியத்தோடும் சமாதானத்தோடும் எழும்படி அழைக்கிறார். சொஸ்தமடைந்ததை உணரும் வரை காத்திருக்காதீர்கள். இரட்சகரின் வார்த்தையை நம்புங்கள். உங்கள் சித்தத்தை கிறிஸ்துவின் பக்கம் வையுங்கள். அவருக்கு சேவை செய்ய சித்தம் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையின்படி செயல்படும் போது நீங்கள் பலனடைவீர்கள். எப்படிப்பட்ட தீய பழக்கமாயிருந்தாலும் நீண்ட காலம் திளைத்திருந்ததினால் ஆத்துமாவையும் சரீரத்தையும் கட்டியிருக்கிற ஆட்சி செய்யும் உணர்வாயிருந்தாலும் கிறிஸ்துவால் விடுவிக்க முடியும். விடுதலை பண்ண அவர் ஏங்கி இருக்கிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த எபேசியர் 2:1 ஆத்துமாக்களுக்கு அவர் ஜீவனை அளிப்பார். பெலவீனத்தினாலும் நல்வாய்ப்பின்மையாலும் பாவ சங்கிலிகளாலும் கட்டப்பட்டிருக்கிற அடிமைகளை விடுவிப்பார். பாவத்தின் உணர்வு ஜீவனின் ஊற்றை விஷமாக்கியிருக்கிறது. ஆனால் நான் உன் பாவங்களை எடுத்துக்கொண்டு உனக்கு சமாதானம் தருகிறேன். உன்னை என் இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். நீ என்னுடையவன். என் கிருபையை பலவீனமான உன் சித்தத்தை பலப்படுத்தும். பாவத்தை குறித்து உன் மன வருத்தத்தை நான் விலக்குவேன் என்று கூறுகிறார். சோதனை உன்னை தாக்கும் போது, கவலையும் குழப்பமும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது, மனம் சோர்ந்து தைரியமிழந்து விரக்திக்குள் போகும் நிலையில் இருக்கும்போது இயேசுவை நோக்கிப்பார். அவருடைய சமூகத்தின் பிரகாசமான வெளிச்சத்தினால் உன்னை சூழ்ந்திருக்கிற இருள் சிதறிப்போகும். பாவம் உன் ஆத்மாவை ஆட்சி செய்ய போராடி மனசாட்சியை பாரப்படுத்தும் போது இரட்சகரை நோக்கிப்பார். பாவத்தை அடக்க அவருடைய கிருபை போதும். நிச்சயமில்லாமல் நடுங்கிக் கொண்டிருக்கும் நன்றியுள்ள இருதயம் அவரிடம் திரும்பட்டும். உனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பிடித்துக்கொள். உன்னை தமது குடும்பத்திற்குள் சேர்த்து கொள்ள கிறிஸ்து காத்திருக்கிறார். அவர் உன் பலவீனத்தில் உதவி செய்வார். படிப்படியாக உன்னை நடத்துவார். உன் கரத்தை அவர் கரத்தில் வை. அவர் உன்னை நடத்தட்டும். கிறிஸ்து வெகு தூரத்தில் இருப்பதாக ஒருபோதும் உணராதே. அவர் எப்போதும் அருகிலேயே இருக்கிறார். அவருடைய அன்பான சமூகம் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. உன்னால் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிற ஒருவரை தேடுவதைப் போல அவரை தேடு. அவருடைய வஸ்திரத்தை தொடுவது மாத்திரமல்ல, தொடர்ச்சியான தொடர்பினால் தம்மோடு நடக்கவும் வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். போ, பாவம் செய்யாதே. கூடார பண்டிகை அப்போதுதான் முடிந்திருந்தது. எருசலேமில் இருந்த ஆசாரியர்களும் ரபிமார்களும் இயேசுவுக்கு எதிராக செய்த சதி திட்டங்களில் தோற்கடிக்கப்பட்டிருந்தனர். மாலை நேரம் வந்தபோது அவரவர் தங்கள் தங்கள் வீட்டிற்கு போனார்கள். இயேசு ஒலிவமலைக்கு போனார். யோவான் 7:53-8:1 பட்டணத்தின் உற்சாகத்திலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் ஆவலாயிருந்த கூட்டத்திடமிருந்தும் துரோகிகளான ரபிமார்களிடமிருந்தும் தேவனோடு தனிமையில் இருப்பதற்கு ஏதுவான ஒலிவத்தோப்புகளின் அமைதிக்கு இயேசு திரும்பினார். அதிகாலையில் அவர் ஆலயத்திற்கு மீண்டும் வந்தார். மக்கள் அவரிடம் கூடின போது அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு போதித்தார். விரைவிலேயே அவர் இடையூறு செய்யப்பட்டார். 7வது கற்பனையை மீறினவள் என்று கடினமான ஆர்வமுள்ள குரல்களினால் குற்றம் சாட்டப்பட்ட பயத்தில் இருந்த ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு பரிசேயரும் வேத பாரகருமான ஒரு கூட்டம் அவரை அணுகியது. அவளை இயேசுவின் சமூகத்தில் தள்ளி, போதகரே, இந்த ஸ்ரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? வசனம் 4:5
என்று மாய்மாலமான மரியாதையோடு கேட்டனர். அவர்களின் பாசாங்கான பயபக்தி அவருடைய அழிவிற்கான ஆழமான சதித்திட்டத்தை திரையிட்டிருந்தது. இயேசு இந்த ஸ்திரீயை விடுவிப்பாரானால் மோசேயின் பிரமாணத்தை நிந்தித்தவராக குற்றப்படுத்தப்படுவார். அவள் மரணத்திற்கு ஏதுவானவள் என்று அறிவித்தாரானால் ரோமர்களுக்கு மாத்திரம் சொந்தம் என்று யூகிக்கப்பட்டிருந்த அதிகாரத்தை உபயோகித்தவர் என அவர்களிடம் குற்றம் சாட்டப்படுவார். தன் அவமானத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த குற்றவாளியையும் மனிதன் என்கிற பரிதாபம் கூட இல்லாத கடின முகத்தோடு இருந்த அதிகாரிகளையும் இயேசு அந்த காட்சியில் பார்த்தார். கரையில்லாத தூய்மையான அவருடைய ஆவி இந்த காட்சியிலிருந்து பின்வாங்கியது. அந்த கேள்வியை காதில் வாங்கியதற்கான எந்த அடையாளத்தையும் தராது அவர் குனிந்து தமது கண்களை தரை மீது பதித்து மண்ணில் எழுத துவங்கினார். அவருடைய தாமதத்தினாலும் வெளிப்படையான அலட்சியத்தினாலும் பொறுமை இழந்த குற்றம் சாட்டியவர்கள் அவருடைய கவனத்திற்கு இந்த காரியத்தை திணித்தவர்களாக அவரை நெருங்கினர். ஆனால் அவர்களுடைய கண்கள் இயேசுவை பின்தொடர்ந்து அவர் பாதத்திலிருந்த வழி தடத்தில் விழுந்தபோது அவர்களுடைய குரல்கள் அடங்கி போயின. அவர்கள் முன்பாக அங்கே அவர்களுடைய சொந்த வாழ்க்கையின் குற்ற ரகசியங்கள் இருந்தன. இயேசு எழுந்து சதித்திட்டம் தீட்டும் மூப்பர் மேல் கண்களை பதித்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன், வசனம் 7 என்று கூறினார். பின்னர் குனிந்து எழுதுவதை தொடர்ந்தார். அவர் மோசேயின் சட்டத்தை தள்ளவில்லை, ரோமரின் அதிகாரத்தையும் மீறவில்லை. குற்றம் சாட்டினவர்கள் தோல்வியடைந்தனர். இப்போது பரிசுத்தமாக பாசாங்கு செய்து கொண்டிருந்த அவர்களின் அங்கிகள் கிழிக்கப்பட அவர்கள் நித்திய தூய்மையானவரின் சமூகத்தில் குற்றவாளிகளாகவும் கண்டிக்கப்பட்டவர்களாகவும் நின்றனர். தங்கள் வாழ்க்கையின் மறைவான அக்கிரமங்கள் திரள் கூட்டத்தின் முன் திறந்து வைக்கப்படும் என்ற நடுக்கத்தில் இரக்கமுள்ள இரட்சகரிடம் குற்றவாளியை விட்டவர்களாக, தலை குனிந்து கீழே நோக்கியவர்களாக திருட்டளவில் நழுவி சென்றனர். இயேசு எழுந்து அந்த பெண்ணை பார்த்து, ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, வசனம் 10-11 என்றார். அந்த பெண் பயத்தினால் கூனி குறுகி தைரியம் இழந்தவளாக இயேசுவின் முன் நின்றிருந்தாள். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்ற அவருடைய வார்த்தைகள் அவளுக்கு மரண ஆக்கினையாக வந்திருந்தது. நிமிர்ந்து இரட்சகரின் முகத்தை பார்க்க தைரியமற்றவளாக தன்னுடைய அழிவிற்காக மௌனமாக காத்திருந்தாள். தன்னை குற்றப்படுத்தினவர்கள் பேச்சற்றவர்களாகவும் வெட்கமடைந்தவர்களாகவும் விலகிச் செல்வதை ஆச்சரியமாக பார்த்தாள். பின்னர், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்கிற நம்பிக்கையின் வார்த்தைகள் அவள் காதுகளில் விழுந்தன. அவள் இருதயம் உருகிற்று. இயேசுவின் பாதத்தில் விழுந்து தன் நன்றியுள்ள அன்பை ஊற்றி கசப்பான கண்ணீரோடு தன் பாவங்களை அறிக்கையிட்டாள். இது ஒரு புதிய வாழ்க்கையின், தூய்மையும் சமாதானமுமான தேவனுக்கு அர்ப்பணித்த வாழ்க்கையின் ஆரம்பமாக இருந்தது. விழுந்து போன இந்த ஆத்மாவை உயர்த்தினதில் மிக வேதனையான சரீர வியாதியை சுகப்படுத்தினதை காட்டிலும் பெரிய அற்புதத்தை இயேசு செய்திருந்தார். நித்திய மரணத்திற்கு ஏதுவாயிருந்த ஆவிக்குரிய பிணியை அவர் சுகப்படுத்தினார். மனந்திரும்பிய இந்த பெண் அவரை மிகவும் உறுதியாக பின்பற்றுகிறவர்களில் ஒருவளானாள். தத்தியாகமுள்ள அன்போடும் அர்ப்பணிப்போடும் அவருடைய மன்னிக்கும் இரக்கத்திற்காக அவள் தனது நன்றியை காண்பித்தாள். தவறு செய்த இந்த பெண்ணிற்கு உலகம் அவமதிப்பையும் இகழ்ச்சியையும் தான் வைத்திருந்தது. ஆனால் பாவம் செய்யாத ஒருவர் அவளுடைய பலவீனத்திற்காக பரிதபித்து தனது உதவும் கரங்களை அவளிடம் நீட்டினார். மாய்மாலமான பரிசேயர்கள் அவளை கண்டித்த போது இயேசு அவளிடம், போ, பாவம் செய்யாதே என்று கூறினார். ஒவ்வொரு ஆத்மாவின் சூழ்நிலைகளையும் இயேசு அறிவார். பாவியின் குற்றம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகம் அவனுக்கு இரட்சகர் தேவை. சத்துருவின் கண்ணிகளிலிருந்து தப்பும் நம்பிக்கை சிறிதளவு கூட இல்லாது சிக்கியிருக்கிற ஒருவனுக்காக தெய்வீக அன்பும் உருக்கமும் கொண்ட அவருடைய இருதயம் எல்லாவற்றை விடவும் மிக அதிகம் இழுக்கப்படுகிறது. தமது சொந்த இரத்தத்தினால் மனித இனத்தின் விடுதலை பத்திரத்தில் அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். இவ்வளவு விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் சத்துருவின் சோதனைகளுக்கு விளையாட்டுப் பொருட்களாகி விடுவதை இயேசு விரும்புவதில்லை. மேற்கொள்ளப்பட்டு நாம் கெட்டு போவதை அவர் விரும்புவதில்லை. குகையின் சிங்கங்களை கட்டுப்படுத்தி அக்கினி ஜுவாலைகளுக்கு நடுவே தமது உண்மையுள்ள சாட்சிகளோடு நடந்தவர் நமது இயல்பில் இருக்கும் ஒவ்வொரு தீமையையும் அடக்க நமக்காக கிரியை செய்ய அவ்விதமே ஆயத்தமாயிருக்கிறார். தமது உதவியை வாஞ்சிப்பவரின் ஜெபங்களை தேவன் முன் சமர்ப்பித்தவராக கிருபையின் பீடத்தின் முன் இன்று அவர் நிற்கிறார். மனம் நொறுங்கி அழுகிற எவரையும் அவர் திருப்பி அனுப்புவதில்லை. மன்னிப்பிற்காகவும் மீட்பிற்காகவும் தம்மிடம் வருகிற அனைவரையும் இலவசமாக அவர் மன்னிப்பார். தம்மால் வெளிப்படுத்தத்தக்கவைகளை வெளிப்படுத்தாது நடுங்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்துமாவையும் தைரியப்படும்படி கூறுகிறார். யாரானாலும் தேவனுடைய பலத்தை பற்றி கொண்டு அவருடன் சமாதானமாகலாம், அவரும் ஒப்புரவாவார். அடைக்கலத்திற்காக தம்மிடம் வரும் ஆத்துமாக்களை நாவின் சண்டைகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் மேலாக இயேசு உயர்த்துகிறார். எந்த மனிதனாலும் தீய தூதனாலும் இந்த ஆத்துமாக்களை கண்டிக்க முடியாது. கிறிஸ்து அவர்களை தமது சொந்த தெய்வீக மனித இயல்போடு இணைக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வரும் வெளிச்சத்தில் அவர்கள் மாபெரும் பாவம் சுமப்பவருக்கு அருகில் நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களிலும் இருந்து சுத்தப்படுத்துகிறது. 1 யோவான் 1:7. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ரோமர் 8:33-34. காற்றின் மேலும் அலைகள் மேலும் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த மனிதர் மேலும் தமக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறதை கிறிஸ்து காண்பித்தார். புயலை அடக்கி ஆர்ப்பரிக்கும் கடலை அமைதிப்படுத்தினவர். அலைகழிக்கப்பட்டு சாத்தானால் மேற்கொள்ளப்பட்ட மனங்களுக்கு சமாதானம் கூறுகிறார். கப்பர்நகோமின் ஜெப ஆலயத்தில் பாவத்திற்கு அடிமையானோரை விடுதலையாக்கும் தமது ஊழியத்தை குறித்து இயேசு பேசிக் கொண்டிருந்தார். அப்போது பயம் கலந்த கூக்குரலால் இடைமறிக்கப்பட்டார். ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உமை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர். மார்க் 1:24 என்று கத்தினவனாக பிசாசு பிடித்த ஒரு மனிதன் மக்கள் நடுவிலிருந்து அவரை நோக்கி ஓடி வந்தான். இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. லூக்கா 4:35. இந்த மனிதனுடைய துன்பத்தின் காரணமும் அவனுடைய சொந்த வாழ்க்கையாகவே இருந்தது. அவன் பாவத்தின் இன்பங்களில் மயங்கி தனது வாழ்க்கையை பிரம்மாண்டமான விழாவாக்குவதாக நினைத்து கொண்டிருந்தான். இச்சையடக்கமின்மையும் அலட்சிய போக்கும் அவனுடைய இயல்பின் நேர்மையான குணங்களை முறையற்றதாக்கியிருக்க சாத்தான் அவனை முழுமையாக கட்டுப்படுத்தியிருந்தான். பாவத்திற்கான வருத்தம் மிக தாமதமாகவே வந்தது. இழந்து போன தன் பலத்தை திரும்ப பெற தன் செல்வத்தையும் இன்பங்களையும் தியாகம் செய்ய விரும்பியிருந்த போதும் உதவியற்றவனாக தீயவனின் பிடியில் அவன் சிக்கினான். இரட்சகரின் சமூகத்தில் விடுதலை அடைய விரும்ப உந்தப்பட்டான். ஆனால் பிசாசு கிறிஸ்துவின் வல்லமையை எதிர்த்தது. கிறிஸ்துவிடம் உதவிக்காக மன்றாடும்படி இந்த மனிதன் முயற்சித்த போது தீய ஆவி அவன் வாயில் வார்த்தைகளை போட பயத்தின் வேதனையில் அவன் கதறினான். தன்னை விடுதலையாக்கும் ஒருவரின் சமூகத்தில் தான் இருப்பதை இந்த பிசாசு பிடித்தவன் சிறிது புரிந்திருந்தான். ஆனால் வல்லமையுள்ள அந்த கரம் தொடும் தூரத்திற்கு வர முயற்சித்த போது மற்றொருவனுடைய சித்தம் அவனை பிடித்து கொண்டது. அவன் வழியாக மற்றொருவனுடைய வார்த்தைகள் வந்தன. சாத்தானுடைய வல்லமைக்கும் விடுதலை பெற அவனுக்கிருந்த சொந்த ஏக்கத்திற்கும் இடையே நடந்த போராட்டம் பயங்கரமாயிருந்தது. சித்திரவதை செய்யப்பட்ட மனிதன் தனது மனிதத்தன்மையின் அழிவுக்கு காரணமாயிருந்த சத்துருவுடனான போராட்டத்தில் தனது வாழ்க்கையையே இழந்து விடுவான் என்று தோன்றியது. ஆனால் இரட்சகர் அதிகாரத்தோடு பேசி அடிமையை விடுவித்தார். பிசாசு பிடித்திருந்தவன் அந்த பிடியிலிருந்து விடுதலையாகி ஆச்சரியப்பட்ட மக்கள் முன் சுய தெளிவோடு நின்றான். விடுதலைக்காக மகிழ்ச்சியான குரலில் அவன் தேவனை துதித்தான். சற்று முன் பைத்தியத்தின் தீவிரத்தில் மின்னிய அவன் கண்கள் இப்போது அறிவின் ஒளியை வீசி நன்றியறிதலான கண்ணீரினால் நிரம்பின. மக்கள் ஆச்சரியத்தில் வாயடைத்து போயினர். பேசும் நிலைக்கு வந்தபோது அவர்கள், இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. Mark 1:27 என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் ஆச்சரியத்துடன் சொல்லிக் கொண்டார்கள். கப்பர்நகூமின் பிசாசு பிடித்தவனைப் போலவே இன்றும் திரளானவர்கள் மெய்யாகவே தீய ஆவிகளின் வல்லமையின் கீழ் இருக்கிறார்கள். தேவனுடைய பிரமாணங்களிலிருந்து மனதார விலகுகிறவர்கள் சாத்தானுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தங்களை வைக்கிறார்கள். தாங்கள் விரும்பும் போது விலகிக் கொள்ளலாம் என்று நினைத்து அநேகர் தீமையில் தலையிடுகிறார்கள். தனது சொந்த சித்தத்தை காட்டிலும் வல்லமையான சித்தத்தால் கட்டுப்படுத்தப்படுவதை காணும் வரையிலும் அவன் மீண்டும் மீண்டும் வசீகரிக்கப்படுகிறான். அந்த மர்ம வல்லமையிலிருந்து அவனால் தப்பிக்க முடியாது. இரகசிய பாவமோ அல்லது ஆளும் உணர்ச்சியோ கப்பர்நகூமின் பிசாசு பிடித்திருந்தவனைப் போல உதவியற்ற சிறை கைதியாக அவனை வைத்திருக்க கூடும். எனினும் அவனுடைய நிலை நம்பிக்கையற்றதல்ல. நமது சம்பந்தமின்றி தேவன் நம் மனங்களை கட்டுப்படுத்துவதில்லை. தன்னை எந்த வல்லமை ஆட்சி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள மனிதன் சுதந்திரம் பெற்றிருக்கிறான். கிறிஸ்துவில் விடுதலை பெறக்கூடாத அளவு எவரும் தீயவர்களாகவோ கேடான நிலைக்கு விழுந்தவர்களாகவோ இல்லை. பிசாசு பிடித்திருந்தவனால் ஜெபிக்கும் இடத்தில் ஜெபத்திற்கு பதிலாக சாத்தானின் வார்த்தைகளை மாத்திரமே சொல்ல முடிந்தது. எனினும் பேசப்படாத இருதயத்தின் மன்றாட்டு கேட்கப்பட்டது. தேவையில் இருக்கும் ஒரு ஆத்மாவின் எந்த அழுகையும் வார்த்தையால் சொல்லப்பட முடியாதிருப்பினும் கவனிக்கப்படாது போகாது. தேவனோடு உடன்படிக்கைக்குள் நுழைய விரும்புகிறவர்கள் சாத்தானின் வல்லமைக்கோ அல்லது தங்களுடைய சொந்த இயல்பின் பலவீனங்களுக்கோ விட்டுவிடப்பட மாட்டார்கள். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பெலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை இரட்சித்துக் கொள்ளுவேன். Esaiah 49:24-25. விசுவாசத்தால் இரட்சகருக்கு தன் இதய கதவை திறக்கிறவனுள் நடப்பிக்கப்படும் மாற்றங்கள் வியக்கத்தக்கவைகளாயிருக்கும். நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். 12 அப்போஸ்தலரைப் போலவே பின்னர் அனுப்பப்பட்ட 70 சீடர்களும் தங்களுடைய ஊழியத்தின் முத்திரையாக மனித வல்லமைக்கு அப்பாற்பட்ட ஈவுகளை பெற்றிருந்தனர். தங்களுடைய ஊழியம் முடிவடைந்த போது, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று கூறினவர்களாக மகிழ்ச்சியோடு அவர்கள் திரும்பி வந்தனர். இயேசு, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று பதிலளித்தார். Luke 10:17-18. இனிமேல் கிறிஸ்துவின் பின்னடியார்கள் சாத்தானை வெற்றி கொள்ளப்பட்ட சத்துருவாக பார்க்க வேண்டும். சிலுவையின் மேல் இயேசு அவர்களுக்காக வெற்றி பெறவிருந்தார். அந்த வெற்றியை அவர்கள் தங்களுடைய சொந்த வெற்றியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Vers 19 என்று அவர் கூறினார். பரிசுத்த ஆவியானவரின் சர்வ வல்லமையே நொறுங்குண்ட ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பாதுகாப்பாயிருக்கிறது. பாவத்தை குறித்த வருத்தத்திலும் விசுவாசத்திலும் அவருடைய பாதுகாப்பை மன்றாடும் ஒருவரையும் சத்துருவின் வல்லமையின் கீழ் கடந்து செல்ல கிறிஸ்து அனுமதிக்க மாட்டார். சாத்தான் வல்லமையானவன் என்பது மெய்தான். ஆனால் தீயவனை பரலோகத்திலிருந்து வெளியேற்றின மிக வல்லமையுள்ள இரட்சகர் நமக்கு இருப்பதினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். சாத்தானுடைய வல்லமைகளை நாம் பெரிதுபடுத்தும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். ஏன் இயேசுவை குறித்து பேசக்கூடாது? ஏன் அவருடைய வல்லமையையும் அன்பையும் பெரிதுபடுத்தக்கூடாது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 என்பதற்கு உன்னத சிங்காசனத்தை சூழ்ந்திருக்கிற வாக்குத்தத்தமான வானவில் நித்திய சாட்சியாக இருக்கிறது. தீமையுடனான போராட்டத்தில் தேவன் ஒருபோதும் தமது பிள்ளைகளை கைவிட மாட்டார் என்று இது பிரபஞ்சத்திற்கு சாட்சி பகருகிறது. சிங்காசனம் நிலைத்திருக்கும் வரையிலும் பலத்திற்கும் பாதுகாப்பிற்குமான வாக்குறுதியாக அது இருக்கிறது. ஆமீன்.